ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதிரியைப் போலே, அகம்வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. இருபதாச்சு. இருபத்தி ஒன்னு. தேவ மற்றறியேனோ மதுர கவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணியாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரைப் போலே, அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கச்சியாரைப் போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரைப் போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியைப் போலே. நாற்பதாச்சு. நாற்பத்தொன்னு. மண்பூவை இட்டேனோ குரவநம்பியைப் போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே, பூச கொடுத்தேனோ கூணியைப் போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரைப் போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே, வைத்தவிடத்திருந்தேனோ பரதனைப் போலே, அக்கரைக்கே விட்டேனோ குகப்பெருமாளைப் போலே, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரைப் போலே, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனைப் போலே, இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போலே, இங்கும் உண்டென்றேனோ பிரகல்லாதனைப் போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனைப் போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போலே, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே, இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போலே, இங்கு பால் பொங்குமென்றேனோ வடுக நம்பியைப் போலே, இருமிடறு பிடித்தேனோ செல்வ பிள்ளையைப் போலே, நெல்லன பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியைப் போலே, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளைப் போலே, அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானைப் போலே, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானைப் போலே, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரைப் போலே, அருளாழம் கண்டேனோ நல்லானைப் போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரைப் போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானைப் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரைப் போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானைப் போலே, கள்வன் இவன் என்றேனோ லோககுருவைப் போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியைப் போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானைப் போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரைப் போலே, உயிராயப் பெற்றேனோ ஊமையைப் போலே. அடுத்த வாக்கியம் சொல்ல, 72 வாக்கியம். எப்பொழுதுமே இந்த பெண் பிள்ளை வாக்கியங்களை தினமும் அப்படியே சொல்லி சொல்லி பழகிண்டு வாங்கும். சொல்ல சொல்ல பழக பழக இந்த சம்பவங்கள்லாம் மனசுல நினைவு வரும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பெண் பிள்ளையினுடைய ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய அனுபவம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அவள் எந்த பக்குவத்தை எதிர்பார்க்கிறாளோ அந்த பக்குவம் நமக்கு சித்திக்கணும். வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நாம பக்குவப்பட்டிருக்கோம். பக்தி விஷயத்துல நல்லா பக்குவப்படணும். அதுக்கு பெண் பிள்ளை வாக்கியம் நமக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி. தான் இவ்வளவு பக்குவப்படலையே, இதுதான் பெண் பிள்ளையுடைய ஒரே தாபம், நான் இன்னும் பக்குவப்படல அப்படின்றார். தான் பக்குவப்படலை அப்படின்ற விஷயத்தை யதிராஜர் சுவாமி ராமானுஜரிடத்துல பெண் பிள்ளை அழகா பேசுறார். ராமானுஜரும் அவளுடைய தாபத்தை புரிஞ்சுண்டு அழகா அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவள் சொல்றத நின்னு கேட்டு இருக்க. அடுத்த வாக்கியம் சொல்றாள், உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. ஆச்சரியமானவர் திருநறையூர் அரையர் அப்படின்னு ஒருத்தர், ரொம்ப விசேஷமானவர், பேரு பிள்ளை திருநறையூர் அரையர். திருநறையூர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, கல் கருடன் ரொம்ப விசேஷமானவர் திருநறையூர் பெருமாள். திருநறையூர் திருமங்கை ஆழ்வாருக்கு சமாசிரயணம் பண்ணி வச்ச ஒரு திவ்ய தேசம். இந்த திருநறையூர் அரையர்ன்றவர் அந்த திருநறையூர் காரரா தான் இருக்கணும் அப்படின்னு சில பெரியவா தீர்மானம் பண்றார்கள். இந்த பிள்ளை திருநறையூர் அரையர் பக்தர் காலத்துல இருந்தவர் அப்படின்னு காண கிடைக்கிறது. பக்தர்னா பராசர பக்தர், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை, அவருடைய அந்த பராசர பக்தருடைய காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப ராமானுஜர் காலத்திலையும் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமா கொண்டாடுறார்கள். கரெக்டா அவர் ராமானுஜர் காலத்துலதான் இருந்தார் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இல்லை. பக்தர் காலம் அப்படின்ற பொழுதுல பக்தரும் ராமானுஜரும் சமகாலத்தில் இருந்திருக்கா. ராமானுஜர் போனதுக்கு அப்புறமா தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய ஆச்சாரியனாக ஸ்ரீ பராசர பக்தர் இருந்தார். அப்ப இது ராமானுஜர் காலத்தை ஒட்டின விஷயமாகவும் இருக்கலாம். ராமானுஜர் காலத்தை ஒட்டின விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் சரியா வரும். ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமாக நடந்த விஷயமாக இருந்தால் பிற்காலத்துல பிற்சேர்க்கைன்னு சொல்லுவார். சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள்ல பிற்சேர்க்கைன்னு அதான ஒரு காலத்துல எப்படியாவது ஏதான ஒரு விஷயம் அதோட சேர்ந்து வந்துடும். இப்ப கம்பராமாயண பாடல்களை கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் பின்காலத்துல சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சில அபிப்பிராய பேதங்கள் உண்டு. நம்ம பெருசா அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம், விஷயம் முக்கியம் நமக்கு, சரியா? எதுக்கு அவ்வளவு தூரம் சொல்றா? இல்ல இதுக்கப்புறமா யாராவது சொல்லும் போது இல்ல ராமானுஜர் காலத்துல அவர் இல்ல, இது பராசர பட்டர் காலத்துல இருந்தார் அப்படின்னா இந்த விஷயத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை விட்டுட்டு இந்த சாரமில்லாத ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிடப்படாது நீங்க. அதுக்காக இவ்வளவும் அடியன் சொல்லி வைக்கிறேன். பிள்ளை திருநறையூர் அரையர் ரொம்ப அற்புதமான பகவத் பக்தர். பெருமாளுடைய அர்ச்சாவதார மூர்த்திகள் மேல அப்படி ஒரு ஈடுபாடு. ஏன்னா கலியுகத்துல அர்ச்சாவதார மூர்த்திகள் ரொம்ப விசேஷமானதா, நமக்கு பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள் அர்ச்சாவதார மூர்த்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருப்பதி பெருமாள், காஞ்சி வரதராஜன், இப்படி எல்லாருமே அர்ச்சாவதார மூர்த்திகள் தான். அர்ச்சாவதார மூர்த்திகளிடத்திலே மனசு லயப்பட்டவர்கள் பிரத்யக்ஷமாகவே அந்த அர்ச்சாவதார மூர்த்திகளோட பேசியிருக்கார்கள், பழகியிருக்கார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. நம்முடைய திருக்கச்சி நம்பிகள் கூட காஞ்சி வரதராஜன் இடத்துல பேசினார் அப்படின்னு இருக்கு. திருக்கோஷி நம்பி ரங்கராஜன் இடத்துல பேசியிருக்கார். நிறைய உண்டு அர்ச்சாவதார மூர்த்திகள், பலவிதமான ரூபத்துல வந்து பக்தாளுக்கு ஒத்தாசை பண்றது, அனுகிரகம் பண்றது அப்படின்றது காண கிடைக்கிற. பிள்ளை திருநறையூர் அரையர் அவரோட வாக்கியத்தை சொல்றா, உடம்பை வெறுத்தேனோ. உடம்ப போய் யாராவது வெறுப்பாளா? நம்மெல்லாம் கூட உடம்ப வெறுப்போம். எப்ப தெரியுமா? ரொம்ப வியாதியா இருக்கு, ஒரே தலைவலியா இருக்கு, வயிறே சரியில்லை, கை கால்லாம் குடையறதா சொல்ற, கைட்டு எரிஞ்சுடலாம் போல, வெட்டி போட்டுடலாம் போல இருக்கு, தலையம் தலைவலி மண்டைய புலக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த சரீரத்தினாலே நமக்கு உபதிரவம் உண்டாகிற சமயத்துல இந்த சரீரத்தை நாம வெறுப்போம். இல்லைன்னா நமக்கு யாராவது அவமானப்படுத்திட்டா, இல்லாட்டி நாம நினைச்சது நடக்கல அப்படின்னா உடனே இந்த சரீரத்தை வெறுத்து உயிர் போனா தேவலையே அப்படின்னு பிரார்த்திச்சோம். இப்படின்னா இதெல்லாம் சரீரத்தை வெறுக்கும்படியான சம்பவங்கள் நமக்கு எல்லாம். அடுத்தவா சரீரத்தை வெறுப்போம், அந்த சரீரத்தினால நமக்கு உபத்திரம் வந்துடுச்சு அப்படின்னா, நம்மளை அவமானப்படுத்துறா, இல்லாட்டி நம்மளோட பழக மாட்டேங்கிறா, இல்லாட்டி அவ படுத்த படிக்க ஆகிட்டா, அந்த சரீரத்தினால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா உடனே ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் சுபாவம். தன்னுடைய சரீரத்தில் வெறுப்பு வர்றதுனா அவமானம், இல்லாட்டி வியாதி, இந்த மாதிரி விஷயங்கள்னால, இல்லாட்டி வெற்றி ஜெயிக்க முடியல, அப்ப நம்முடைய சரீரத்தினால நமக்கே ஒரு வெறுப்பா, எதுக்கடா வாழணும், அதான் சரீரத்தை வெறுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா பிள்ளை திருநறையூர் அரையர், அவர் சரீரத்தை வெறுத்து ரொம்ப அழகான ஒரு சம்பவம், ஒரு சந்தர்ப்பத்துல பிள்ளை திருநறையூர் அரையர் ஜோரா தன் குடும்பத்தாரோட அழகா திருநாராயணபுரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போற, இது கீழ்நாட்டுல தொட்டியம் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா அடியனுக்கும் இந்த இடம் எங்கன்னு எனக்கு தெரியாது. திருநாராயணபுரம் தொட்டியம் அந்த ஊர் பேர் போல இருக்கு. அந்த ஊருக்கு அவரும் அவர் குடும்பத்தாருமா சேர்ந்து அழகா பெருமாளை சேவிக்க போறார். வேத நாராயண பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுடைய திருநாமம். அப்ப அந்த கோவில்ல ரெனோவேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு, கும்பாபிஷேகம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக. அந்த மாதிரி சமயத்துல கோவில் எல்லாம் அழகா அந்த கூரை வேஞ்சிருப்பா, உள்ள என்ன வேலை நடக்கிறதுன்னு தெரியாதபடி கோபுரத்துல எல்லாம் கூரை வேஞ்சிருப்பா, வேறதான விஷயங்களுக்காக கூரை வேஞ்சி வச்சிருப்பா, ஓலை கூரை தென்னை ஓலைனால கூரை வேஞ்சிருப்பா இல்லையா. அப்ப ஒரு அழகா பெருமாளை சேவிக்க போயிருக்க, சேவிக்க போன சமயத்துல கோவில் ஆகாதவர்கள் என்ன பண்ணிட்டா, திடீர்னு அந்த ஓலைக்கெல்லாம் தீ வச்சுட்டா, இந்த கூரை வெஞ்சிருக்கா இல்லையா அதுக்கு தீ வச்சுட்டா. அதுவும் ஓலைன்னா தக்க 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 தக்கன்னு எரியும் இல்லையா, எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு, தீ கொழுந்து விட்டே எரியும், காத்துக்கு தீ நன்னா வர கிளம்பும், காற்று தான் தீ அணைக்க உதவும், காற்றே தான் தீய வசதியாகவும் ஜாஸ்தி வரும், ஊதி ஊதி பெருசாக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. தீ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா உடனே ஃபூன் அந்த அந்த குழலை வச்சு ஊதுவா பெருசாக்குவா, தணல் எல்லாம் வந்து எரிய வைக்கிறதுன்னு உண்டு. இப்ப ஆத்திரிய ஹோமம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா விசிறி வீசி அந்த லேசா புகையறத அப்படி எரிய வைப்பா, ஊதி ஊதி எரிய விட்டுட்டா அப்படிங்களா. அப்ப அதுவும் வெளிக்காத்து பட்டவொன்னு நல்லா தக்க தக்க தக்கன்னு எரியுது. உடனே பல பேர் கோவில்ல பெருமாளை சேவிக்க வந்தவாள்லாம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில ஓட ஆரம்பிச்சுட்டா, அத்தனை பேரும் ஓடிட்டா. கோவில்ல பூஜை பண்ற அர்ச்சகர்கள், சேவார்த்திகள், சேவார்த்திகள்லாம் சேவிக்க வந்தவா, அங்க வேலை பண்றவா, எல்லாரும் ஓடிட்டா பயந்து போய், ஐயோ உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா, உசிரை காப்பாத்திக்கிறது ஒவ்வொருத்தருடைய தர்மம் தானே, கொசுவோ ஈயோ இரும்போ பாம்போ அததுக்கு தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான பூரண அதிகாரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து தடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. மகாபாதிகள்லாம் நல்லா பிடிச்சு ஜெயில வைக்கிறோம், பலகாரம் கூட கொலை பண்ணிட்டு ஓடுறான் இல்லையா, திருடம் கூட தப்பிச்சு ஓடுறான், அதுக்கு தன் உயிரை காப்பாத்திக்கணும். ஆனா அடுத்த வாழ கஷ்டம் கொடுக்கும்போது அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய தர்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டா. திருநறையூராரும் அவர் குழந்தை மனைவி எல்லாம் இருக்கா, திருநறையூரார் பார்த்தார், நமக்கு என்ன தோணும், உடனே அவர் சுவாமி மேல நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார், அவ ஒன்னும் ஆகாது இவர் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. திருநறையூரார் என்ன தெரியுமா நினைச்சா, ஐயோ இப்படி இந்த தீ எரிஞ்சதுன்னா கோபுரம் எல்லாம் இடியும், உள்ளுக்குள்ளெல்லாம் தீ தகதகம் பலவீனம் வந்துட்டு இருக்கு. இப்ப திருநறையூரார் பார்த்தார், ஐயோ பெருமாளுடைய திருமேனி தீல பட்டா நொந்து போயிடுமேனு ஒரு மனசா. இப்ப சாதாரணமா ஒரு கல் விக்கிரகம் அப்படின்னா அது கல்லு தானே, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கல்லுன்னு தானே ஓடிடுவோம். ஆனா அவருக்கு அர்ச்சாவதார மூர்த்தி ஸ்வயம் பிரம்மம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கிறதுனால அவன் அனுபவம் இருக்கு. ஐயோ பெருமாளுக்கு சுட்டுடுமே, பெருமாளுடைய திருமேனி ரொம்ப மென்மையாச்சு. எவ்வளவு மென்மைனா ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி வர்ணிக்கிறார், லக்ஷ்மணனும் சீதையும் கொஞ்ச நேரம் ராமனுடைய உடம்ப உத்து பார்த்தானா உடம்பு சிவந்து போயிடுமா. சாதாரண குழந்தைகள் எல்லாம் அப்படி லேசா அழுத்தி பிடிச்சிட்டோம்னா அந்த இடம் பிடிச்ச இடம் சிவந்து போயிடும். ஏன்னா குழந்தைகளுடைய திருமேனி அவ்வளவு மிருதுவானது, அதை விட மிருதுவான ஒரு மேனியா பகவான் ராமனுக்கு சௌகுமாரியம் அப்படிங்கிற சுகுமாரமான திருமேனியா. ரிஷிகள்லாம் பார்த்து இவ்வளவு சுகுமாரமான திருமேனி உடையவரா வனவாசத்துக்கு வந்தார் அப்படின்னு புலம்புறான். அந்த மாதிரி சுகுமாரனான ஒரு திருமயினி ஆச்சம் ரொம்ப மிருதுவம், மாந்தளிரவிட மென்மையா, ரோஜா இதழவிட மென்மையா, சின்னதான கொழுந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, இலை செடி கொடிகளோட சின்ன கொழுந்து இருக்கும் பாருங்க, அந்த கொழுந்தெல்லாம் தொடரத்துக்கே மனசுல. சாதாரணமா ஒரு செடி நல்லா முளை விட்டு வருதுன்னா இந்த ஆள் காட்டி வரல நேர காட்டி கூட சொல்ல மாட்டோம், உடனே கை மேல போடுவா, விரல காட்டாத கருகி போயிடும் கொழுந்து அப்படின்வா. நம்முடைய விரல் காட்டினா கூட அந்த கொழுந்து அப்படியே கருகி போயிடும்வா. அப்ப அத்தனை மிருதுவா இருக்கு இல்லையா, அது போல அதை விட மென்மையானதான் பகவானுடைய திருமேனி. ஸ்ரீரங்கத்திலாம் பல சந்தர்ப்பங்கள்ல நம்பெருமாள் திருமேனி ரொம்ப பழைய பெருமாள் இல்லையா, அதனால அவருக்கு திருமஞ்சனம் கூட அப்படியே தலைமையில வர்ஷிக்க மாட்டா, பெருமாள் திருவடியில வெது வெதுப்பா வெந்நீர் அப்படி சேர்ப்பா. ஒரு குழந்தை போய் தலை தர துப்பு துப்பு துப்புன்னு தலைமையில தண்ணி விடுவோம் விட மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பகவானிடத்துல அப்படி ஒரு பிரீதி. நிறைய பேர் அடியன் பார்த்திருக்கேன், பெருமாளுக்கு இந்த திருமஞ்சன அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த பெருமாள் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுப்பா. திருப்பதியில பாக்கலாம் பெருமாள் திருமஞ்சன ஆன பிறகு அந்த வஸ்திரத்தை மடிச்சு அழகா ஒத்தி 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 எடுப்பா. நான் பத்ரிகாசிரமத்துல பாத்திருக்கேன், பத்ரிகாசிரமத்துல பெருமாளுக்கு உடைய கலம்புற அந்த சப்தகுண்டம் வெந்நீர் ஜலம் தான் எடுத்துக்கொண்டு வந்து நேச்சுரல் ஹாட் ஸ்பிரிங்ஸ் அது, அதுலேருந்து ஜலம் கொண்டு வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண பிறகு அந்த ராவல்னு சொல்லுவாங்க பூஜை பண்றவர், அவர் அப்படியே பெருமாளுடையதான திருமேனிய ஒத்தி 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 பெருமாளுக்கு வலிக்குமோ அப்படின்னு ஒத்தி ஒத்தி எடுத்த. எத்தனையோ பேர் வீட்டுல பூஜை பண்ணும்போது நான் பாத்திருக்கேன், அப்படியே பெருமாள் திருமேனிய ஒத்தி ஒத்தி எடுப்பா, அதுக்குன்னே துணி வச்சிருப்பா, ரொம்ப ரொம்ப மெத்து 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 மெத்துன்னு இருக்கும் அந்த துணி. அந்த பெருமாளுக்கு அலங்காரம் பண்றத பாக்கணும், புஷ்பம் போடுறத பாக்கணும், பெருமாளுக்கு நிறைய பேர் அர்ச்சனை பண்ணும். பல பேர் நம்ம எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா என்ன பூ கிடைக்கிறதோ கடையில வாங்கிட்டு வந்து அப்படி தப்பு போடுவோம். பெரியவாள்லாம் பெருமாளுக்கு புஷ்பம் போடும்பொழுது பெருமாள் அது கண்ணையோ காது கண்ணு மேல விழுந்துட்டு உருத்தர தான் தொடச்சு விடுவா. பெருமாள் மேல அப்படி நிறைய பூ போட்டா மூடுற மாதிரி இருந்தா மூச்சு தண்டருமே குழந்தைக்குன்னு அழகா அந்த பூவெல்லாம் தள்ளி விடுவா. அவ்வளவு சிரேஷ்டம் பக்தாளுடைய மனசு. அந்த மாதிரி இந்த பிள்ளை திருநறையூர் அறையருக்கு அப்படி ஒரு மனசு, அச்சோ இந்த சூடுபட்டா பெருமாளுக்கு தாங்காதே அப்படின்னு சொல்லி ஓடி போய் பெருமாளை கட்டிண்டார். பெருமாளுக்கு உதவாது இந்த உடம்பு என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு ஓடி போய் கட்டிண்டார். உடனே அவர் மனைவி குழந்தைகள்லாம் பார்த்த, ஐயவர் பைத்தியம் சீச்சி நம்ம போகலாம்னு போக வேண்டாமா. உடனே அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னா, பெருமாள் சூடு தாங்க மாட்டாரேமா, பாவம் மிருதுவானவரா செய்யணுட்டார். உடனே அவர் மனைவி இப்ப குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து பெருமாளை கட்டின்ட்டாளா, என்ன சூடு வந்தாலும் இவா திருமேனில் அந்த சூடு வரணும், பெருமாளுக்கு சூடு வரப்படாதுன்னு சொல்லி கட்டிண்டு நின்னா அப்படியே அந்த தீயெல்லாம் அவ மேல விழுந்தது, அப்படியே சரீரத்தை விட்டார்களா. என்ன ஒரு மனசு, எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்க. இப்படி சுவாமிக்காக எல்லாம் சரீரத்தை நம்ம விடுவோமா, கோபத்துல சரீரத்தை விடுவோம், அகம்பாவத்தை சரீரத்தை விடுவோம், ஆசையில சரீரத்தை விடுவோம். இப்படி பக்தியில பெருமாளுடைய அர்ச்சாவதார திருமேனிக்கு ஒரு கஷ்டம் வந்துடப்படாதுன்னு நினைக்கிறாருனா என்ன மனசு வேணும் இல்லையா. பெண்கள் சொல்றா, இப்படி உடம்ப பெருமாளுக்காக யாராவது கொடுக்க முடியுமா, என்ன ஒரு மனசு இவருக்கு, இவரை போல வேற யார் உண்டு அப்படின்னு அசந்து போறா. உடம்பை வெறுத்தேனோ, உபேட்சிக்கிறது என்னத்துக்கு இந்த உடம்பு, சாதாரணம் எல்லாம் உடம்பை பத்திரமா வச்சுட்டு இருக்கோம், நன்னா வாழணும், நன்னா சாப்பிடணும், நம்ம சுகங்கள் அனுபவிக்கிறதுக்காக தானே உடம்பு வச்சிருக்கோம். நம்ம சுகத்தை தாண்டி இந்த உடம்பை வெறுக்கிறோமா, நிச்சயமா கிடையாது. உடம்பெல்லாம் நம்ம வெறுக்கிறதே கிடையாது, நமக்கு உடம்பு மேல வெறுப்பு, மத்தவா மேல வெறுப்பு வரும், விஷயங்கள் மேல வெறுப்பு வரும், நம்ம உடம்பு மேல வெறுப்புன்றது ரொம்ப துர்லபமா தான் வரும். ஆனா பகவத் விஷயத்துக்காக தன்னுடைய பிராரப்தத்தினாலே கிடைச்ச ஒரு சரீரத்தை வெறுத்துட்டார, எனக்கு வேண்டாம், எனக்கு எதுக்கு இந்த உடம்பு, பகவானுக்கு உபயோகம் இல்லாத உடம்பு வேண்டான்னு சொல்லி அவர் அவர் மனைவி அவ குழந்தைகள் எல்லாரும் சரீரத்தை விட்டாலே. அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி, அந்த மாதிரி இருந்தேன்னா திருக்கோளரை விட்டு போவேனா, எப்பேற்பட்ட வைத்தமானிதி சுவாமி, அடியாள் மசல் புழுக்க சுவாமி, வரப்பில இருந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் சுவாமி, என்னால ஒரு பிரயோஜனம் யாருக்கும் கிடையாது. தேவரி என்னடானா என்ன போய் ஊரை விட்டு போகாதேடி பொண்ணேன்னு சொல்றேன். நான் என்ன திருநறையூர் அறையரா? உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே. சுவாமி ராமானுஜர் அப்படியே மேனிச்சிலிட்டு நின்னார். ஆஹா, என்ன ஒரு வாக்கியம் இது! இப்படி அல்லவா அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்திலே ஒரு ஈடுபாடு. அதுவும் ராமானுஜர் லக்ஷ்மணனா இருந்த பொழுது ராப்பகல் தூங்காமல் கண் விழிச்சு தன் உடம்ப பத்தி கவலைப்படாம கைங்கரியம் பண்ண உறுத்தர். அதே போல ராமானுஜராய் இருக்கிற சமயத்திலேயே ஓடி ஓடி ஜனங்களுக்காகவும் பகவானுக்காகவும் தன்னை பத்தி கவலைப்படாம கைங்கரியம் பண்ண உறுத்தர் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு வசதி. ராமானுஜருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா விஷம் வச்சுட்டா. ஸ்ரீரங்கத்துல அவர் டெய்லி பிக்ஷை வாங்க போகும்பொழுது ஒருத்தர் பார்த்தார். ஒருத்தர் ஏதோ மத்தவா சொல்றத கேட்டு அவர் மனைவி மூலமா பட்டர் ஒருத்தர் பூஜை பண்ற ஒருத்தர் மனைவி மூலமா சாப்பாட்டுல விஷம் கலந்து ராமானுஜருக்கு கொடுத்துட்டார். ராமானுஜருக்கு தெரிஞ்சு போயிடுத்து உடனே அந்த அன்னத்தை கொண்டு இப்படி காவேரியில கரைச்சுட்டு வெறுத்து போயிட்டார். என்னத்துக்கு சரி சாப்பிட நிறுத்திடுவோம், உலகத்தை யாரா பிச்சைக்காரன் போய் விஷம் கொடுப்பாள, நான் பிச்சை தானே எடுக்கிறேன், இவாளுக்கு என்ன கஷ்டம். சரி நம்ம இருக்கிறது இவாளுக்கு பாரம் போல இருக்கு, நம்ம எதுக்கு இங்க வாழணும் அப்படின்னு சாப்பிடுறதையே நிறுத்திட்டார். யாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லல அந்த ராமானுஜர். அப்படி அடுத்தவா சுகப்படணும்னு நினைச்ச ஒரு ராமானுஜர், தான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்ல மற்றவர்கள் சத்கதி அடையணும்னு நினைச்ச அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண்பிள்ளை சொல்லிட்டாள், உடம்பை வெறுத்தேனோ திருநறையூர் வாரை போலே. சரி மேலும் திருநறையூர் அரையறை போலேன்னு காண கிடைக்கிறது. சோ இனிமேல் எங்கேயாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லாட்டி யாராவது எனக்கு ஒன்றும் உடம்பே பிடிக்கல வாழவே பிடிக்கலன்னா அந்த வாக்கியத்தை நினைச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கே இன்னைக்கா உடம்பு மேல வெறுப்பு வந்தா கூட உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலேன்னு ஜபிங்கோ. சரியா 73 ஆயாச்சு, இன்னும் 8 வாக்கியங்கள் தான். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய். ஜெய் போலோ பிள்ளை திருநறையூர் அரையருக்கு ஜெய். ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். சுவாமி ராமானுஜருடைய காருண்யம் சத்தியம். அடியனுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியத்துல இன்னைக்கு அடியன் சொன்ன வாக்கியம், உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே அப்படின்ற வாக்கியம். வாக்கியம் சொல்லும்பொழுது அடியன் சொன்ன இது கீழ்நாடுன்னு ஒரு இடத்துல, தொட்டியம்னு ஒரு இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாராயணபுரம் அப்படின்னு சொன்னேன். அடியனுக்கு அந்த இடம்லாம் தெரியாது, படிச்சிருக்கேன் தெரியாது. அப்ப ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டேன் நான். முடிச்ச பிறகு இடம் எங்கன்னு தெரியலையே, தெரிஞ்சா போய் சேவிக்கலாமே. ஏன்னா பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். அப்ப நான் ஒழுங்கா தேடணும், எங்க தேடுறது யார தேடுறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. சரி ராமானுஜரே அனுகிரகம் பண்ணுங்கோ, பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம், ஆனா என்னைக்காவது இடத்த காட்டி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடியன் அடுத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அடியன் நெட்ல உக்காந்து, சரி இப்படி இந்த உடம்பை வெறுத்தேனோ திருநறையூர் அரையர் விஷயத்துக்கு ஏதானும் இமேஜஸ் கிடைக்கிறதா அப்படின்னு சர்ச் பண்ணேன். அப்படி தேடும் பொழுது அத்தியாச்சரியமாக இந்த பிள்ளை திருநறையூர் அரையருடைய அந்த சரீரம் அவர் தியாகம் பண்ணாரே அந்த கோவில், அந்த வேத நாராயணபுரம், அந்த கோவிலை பத்தி தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அடியனுக்கு. பகவானுடைய கிருபை, பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம், ராமானுஜருடைய கிருபை சத்தியம்ன்றது நிரூபணம் ஆச்சு. அவ்வளவு அழகா அந்த இடம் தொட்டி என்ற இடம் திருச்சியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அழகா திருச்சியிலேருந்து பஸ் போகிறதுன்னு போட்டிருக்கான். அழகா போய் கட்டாயம் சேவிச்சுட்டு வாங்க, திருச்சி பக்கத்துல இருக்குவா, அந்த திருச்சி பக்கம் யார் போனாலும் சேவிச்சுட்டு வந்துருங்கோ. பெருமாள் பேரு வேதநாராயண பெருமாள், ஊர் பேரு வேதநாராயணபுரம், இல்லாட்டி திருநாராயணபுரம் அப்படின்னு காண கிடைக்கிறது. பெருமாள் 4 வேதங்களையே தலகாணியா வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறதுனால வேதநாராயண பெருமாள்னு பேர். அந்த மூர்த்தியோட போட்டோ கூட நான் அடியன் போடுறேன், நான் அந்த இமேஜஸ்ல போட்டிருக்கேன். எந்த பெருமாளுக்காக பிள்ளை திருநறையூர் அறையர் தன் சரீரத்தை விட்டாரோ அந்த பெருமாள் எனக்கு இன்னைக்கு காட்சி கொடுத்துட்டார் போட்டோல, கூகுள் இமேஜஸ்ல. நிஜமாவே இது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், அற்புதம். இன்னைக்குதான் நினைச்சேன் நானு, அதுக்குள்ள அடியேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சுடுத்து அப்படின்னா. திருக்கோள் பெண்பிள்ளை வாக்கியம் சத்தியம்ன்றது ஒரு தடவை, இன்னொரு தடவை நிரூபணம் ஆச்சு அடியனுக்கு. ராமானுஜ காருண்யம் சர்வசத்தியம், இன்னைக்கு ராமானுஜர் இருக்கா, ராமானுஜத்துல பிரார்த்தனை பண்ணா நடக்கும்ன்றதும் நிரூபணம் ஆச்சு. நிஜமாவே என்னுடைய ஆனந்தத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல, இது சத்தியம். இது உங்களிடத்துல ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பகவத் சங்கல்பம் கூட நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவு ஆச்சரியம், கட்டாயம் திருச்சி பக்கத்துல இருக்கவா பெருமாளை போய் சேவிச்சுடுங்கோ. ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த பெருமாள், பிரம்மாவுக்கே வேதத்தை சொல்லிக் கொடுத்த இடமா இந்த பெருமாள். அதனால குழந்தைகளுடைய படிப்பை பத்தி கவலைப்படுறவாள்லாம் அந்த கோவிலுக்கு போய் குழந்தைகளுடைய படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணா, அவ்வளவு அழகா அந்த குழந்தைகள் படிப்பை நன்னா ஜெயிச்சு வரான்னு பல பேர் அனுபவத்துல கண்ட உண்மை அப்படின்னு காண கிடைக்கிறது. சோ ஒன்ஸ் அகைன் இட் ஹஸ் பின் ப்ரூவ்ட் த திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். சுவாமி ராமானுஜா நிச்சயமாவே அனுகிரகம் பண்ணக்கூடிய காரே கருணை அப்படின்னு நன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. ராதே கிருஷ்ணா அமேசிங். நிஜமாவே இத இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வாக்கியம் சொல்றேன், ஜஸ்ட் ஏதோ நான் நெட்ல வேற ஏதோ ஒரு விஷயம் தேட போனேன், சரி சும்மா போடலான்னு போட்டேன், அவருக்கு இவ்வளவு கிடைச்சது. தேங்க்யூ ராமானுஜா, இவ்வளவுதான் சொல்ல தெரியும். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, எங்கள் கதி ராமானுசமுனி. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ வேதநாராயண பெருமாளுக்கு, ஜெய் போலோ பிள்ளை திருநறையூர் அரையர் சுவாமிக்கு. ஜெய் 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 ஜெய்.